முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் தோறும் திங்கட்கிழமை பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திரு ப தமிழ்வாணன் அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 32 அனுபவ பகிர்வு பற்றி பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 32 இந்த பகுதியில் புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு தமிழ்வாணன் அவர்கள், பார்வை உள்ளவர்கள் பள்ளி பருவ மாணவர்களாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மனநிலையில் உள்ளார்களோ அது மாதிரியான மனநிலை உள்ளவர்கள்தான் மாணவர்கள் கல்வி கற்றலில் ஏற்படும் சில பல தவறுகளை நம்மை வழிநடத்தும் பணியாளர்கள் தண்டிப்பதும் அவற்றை அறிவுரை கூறி நல்வழிப்படுத்துவதும் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்தது என்றும் தன்னுடைய மலரும் நினைவுகளாக பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்று நம்மிடம் பகிர உள்ளார்.
புதுகை பண்பலை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பள்ளியின் முன்னாள் மாணவன். தற்பொழுது MA BEd MPhil முடித்து பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் என்னுடைய பெயர் தமிழ்வாணன். இப்பள்ளியில் நான் படித்த பொழுது நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் உண்டு. அதே நேரத்தில் படிப்பதற்காக அப்போது இருந்த ஆசிரியர்களும் கடுமையான முயற்சியும், அதில் நான் நிறைய அதை அனுபவித்திருக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அன்று ஆசிரியர்களும் அப்போது இருந்த பணியாளர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாலே நான் இப்பொழுது ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்றால் அடித்தளம்தான் ஒரு கட்டடம் நிலைத்து நிற்கிறதற்கு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அடித்தளமான நல்ல நிகழ்வுகளை கொடுத்த பள்ளிதான் இந்த புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பள்ளி. என்னால் அந்த நிகழ்வுகளை எல்லாம் மறக்க முடியாது. முதல் முதலில் இப்பள்ளி லட்சுமிபுரம் 1 வீதியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது நம் பள்ளிக்கு அருகாமையில் இருந்த வீடு லேனா பஸ் கம்பெனியின் ஓனருடைய வீடு இருந்தது. அவங்க பேரு பத்மநாபன். அவங்க வீட்டில் இருந்த அந்த மாங்காய் மரம் நம்முடைய பள்ளிக்கு அந்த கிளைகள்லாம் ஓடோடி வரும். அப்பொழுது நிறைய மாங்காய் காய்க்கும் காலங்களில் மாங்காய்கள்லாம் விழுந்துவிடும். எல்லாரும் நாங்கள்லாம் அந்த மாணவ பருவத்தில் அதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் பெரிய பெரிய மாங்காயிருக்கும் எடுத்துகிட்டு போய் தெரியாமல் வெட்டிக்குள்ளே கொண்டு போய் வச்சுப்போம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து அப்புறம் அதை வாங்கி அவர் திரும்பி எங்களுக்கு கொடுத்து. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அது அந்த குழந்தை பருவத்தில் அது நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அவரை பற்றி சொன்னால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அப்பொழுதே நிறைய உதவியெல்லாம் அந்த பத்மநாபன் சார் செய்வாங்க. நிறைய தான் எடுத்துட்டு போய் பெட்டிக்குள்ள வச்சுப்போம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க எடுத்ததை நான் தப்பா சொல்லல, ஏன்னா அதுல எப்படி எல்லாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்குதா, அது சாப்பிட்டா எதை சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு இதாயிடும். அதனால நீங்க தயவுசெய்து எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. நல்லதா பார்த்து எடுத்து பிரித்து கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த நிகழ்வுகள்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வள்ளலார் முழக்கத்தை சொல்றதுக்காக ஒருத்தர் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வாரத்துல புதன்கிழமையில வருவாரு. அவர் வந்தாலே நாங்க வள்ளலார் முழக்கத்தை பத்தி அப்போ நல்லதுதான் ஒரு ஒன்னே ஒண்ணுதான் திருப்பி திருப்பி சொல்ல வைப்பாரு. தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை சொல்ல வைப்பாரு. இருந்தாலும் எங்களுக்கு மைண்ட் எல்லாம் எதுல இருக்குன்னா அவர் கொடுக்குற பிஸ்கெட் பாக்கெட்ல தான். அப்போ கிளாஸ்கோ பிஸ்கெட்னு ஒன்னு கொடுப்பாங்க, நல்ல பெரிய பாக்கெட். அது ஒரு சுவாரஸ்யமானது. ஏன்னா அப்பெல்லாம் ஏய் பிஸ்கெட் பாக்கெட் வந்துருச்சு, பிஸ்கெட் பாக்கெட் வந்துருச்சு தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம். உண்மையா அதெல்லாம் இன்னைக்கும் மறக்க முடியல. இதே இந்த வள்ளலாருடைய அந்த கருணை அந்த பாடல் வந்து நான் 6வது படிக்கும் போதே வள்ளலாரை பத்தி ஒரு பாடமே இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரியெல்லாம் படிக்கும் போது இந்த அவங்களுடைய முழக்கங்கிறது இது ஒரு முக்கியமான முழக்கம், வள்ளலார்னாலே கருணை அப்படிங்கறது தெரிய வந்தோம்தான். ஆகா, இது வந்து சின்ன கிளாஸ்லயே நம்ம புதுக்கோட்டை பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டோம், இருந்தாலும் அதனுடைய பலன் இப்ப தெரியுதுன்னு அதை நல்லா உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நாங்க சண்டே கிளாஸ்னு ஒன்று நடக்கும். அப்போ எப்படின்னா பறவைகள் வடிவத்துல பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஆனா அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, அப்பவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது அந்த கல்வியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி அது நடக்கும். நிறைய பாட்டு கத்துப்போம். அப்புறம் ரீடிங் ப்ராக்டிஸ், ரயில் ரீடிங் ப்ராக்டிஸ் வரணுங்கிறதுக்காக அம்பளி மாமா சந்த மாமா அந்த கதப்புக்கெல்லாம் அப்போ ரயில் பிரஸ்லேருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரும். அதை படிச்சு வாரத்துல எந்த கதை வேணாலும், பேய் கதையா இருக்கட்டும், எந்த கதையா இருந்தாலும் ஒரு ராஜா கதை எதுனாலும் அந்த புத்தகத்தில் இருக்கிறத படிச்சு விடுதி காப்பாளர் சொல்ல சொல்லுவாங்க. அதில் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போது எப்படி நமக்கு பரிசு கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பரிசெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுனாலும் ஒரு எப்படி சொல்கிறது, நான்லாம் படிக்க வந்தப்போ பிரெயில பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ரெண்டாவதுல தான் சேர்ந்தேன். ஆனால் இருந்தாலும் அப்போ இருந்த ஒரு டீச்சர் நாகலட்சுமின்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, தலையிலே கொட்டுவாங்க, அப்புறம் நம்ம எழுதுகிற ஸ்டைலஸை வச்சு லேசாக கையில் சும்மா இது பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தப்பா அப்போ தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஆசிரியராக போய் பிரெயிலே புத்தகத்தில் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். அப்போ இருந்த நாகலட்சுமி ஆசிரியை சரோஜினி அவர்கள், அப்போ இருந்த தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் சார், அவரெல்லாம் இந்த பிரெயில் அப்போ டூ லைன் கைடுன்னு ஒன்று இருக்கும் ஸ்லேட்டோடு அட்டாச்சுடு, அதில் பிரெயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அந்த பேப்பரை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வைப்பார். அதில் ஒழுங்காக வச்சு ஃபிக்ஸ் பண்ண தெரியலன்னு எப்படி அடிப்பாங்க, சும்மா லேசாக அடித்து தண்டிப்பாங்க. ஆனால் அப்போ அது தப்பாக தெரிஞ்சாலும் இப்போ அதனுடைய விளைவெல்லாம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல விஷயங்கள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயை விட அப்போல்லாம் குடிக்கிற வாட்டர் கிடைக்கிறதே புதுக்கோட்டையிலலாம் நான் படித்த காலத்தில் ரொம்ப அரிதாக இருந்தது. அப்போல்லாம் நகராட்சியிலேருந்து குளோரின் போட்ட வாட்டர் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த குழாயில் வரும், ஆனால் அது கூட அவ்வளோ சுவையாக இருக்காது. ஆனால் நான் இப்போது இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் பார்த்தப்போ தண்ணி அப்படியே சுவையாக இருக்கு. மேலுமே நான் படித்ததை தான் நினச்சி பார்க்குறேன். அதனால் காலத்துக்கு ஏற்றது போல நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நம்முடைய விடுதி காப்பாளர், நம்மளை பார்த்துக்கிற ஆயா அக்கா அம்மா, நாங்கள்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஆயா அக்கான்னு சொல்ல மாட்டோம், அம்மான்னு தான் சொல்லுவோம். அப்போ பார்த்துக்கிட்ட ஆயா அம்மாவும் வசந்தா தான், சமைச்சு போடுற அம்மாவும் வசந்தான்னு தான், ரெண்டு பேர் ரெண்டு வசந்தாம்மா இருந்தாங்க. உண்மையாகவே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கும் நான் பள்ளிக்கூடத்தினுடைய உணவை சாப்பிட்டு பார்த்தேன். அது அதுலேயெல்லாம் புதுக்கோட்டை பள்ளிக்கூடத்தை குறையே சொல்ல முடியாது, அரசு பள்ளிக்கூடத்தை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். ஆசிரியர்களுடைய தண்டிப்பு அதிகமாக இருந்தாலும் ஆனால் அதனுடைய பலன் இன்னைக்கு நல்ல ஒரு அரசு பணியில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் திரும்பி திரும்பி ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளை தண்டிக்கிறாங்க, நம்மளை வார்டன் விடுதி காப்பால் திட்டுறாங்க, நம்மளை படிக்க சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம அதை சீரியஸ் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா அதனுடைய ஃபியூச்சர் நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும். நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து வர்ற ஸ்பான்சர் எல்லாம் வாங்கி கொடுத்து எந்நேரம் சாப்பிட வச்சு, உண்மையாலுமே நம்ம சாப்பிடக்கூட அறையில் நான் பார்த்தேன் ஒரு வாசகம், உண்பதற்காக வாழாதே உயிர் வாழ்வதற்காக உண்மையாலுமே நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வாசகம்லாம் அப்பெல்லாம் எழுதி அப்போ அது போட முடியலைன்னா அது அப்போ இது வேற. இப்போ உண்மையாலுமே இருக்கிற தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வாசகத்தெல்லாம் படித்து பார்த்தேன். உண்மையாலுமே அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு உந்து சக்தி. நம்ம உங்களை மாதிரி மாணவர்கள்லாம் அதை நமக்கு படிக்க முடியலைனாலும் என்ன எழுதி போட்டிருக்காங்க சார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் படித்து பார்த்தீங்கனாலே அதில் உங்களுக்கு ஃபியூச்சரில் அதனுடைய பலன் நல்லா தெரியும். அதனால் முழுக்க முழுக்க எல்லாருடைய கண்டிப்பையும் நம்ம ஏற்றுக்கணும், அவங்களுடைய அரவணைப்பையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம நல்லா படித்து முன்னேறணுங்கிறது, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து முன்னேறின ஒரு முன்னாள் மாணவனாக உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொன்னேன் என்று கூறி, பார்வை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க பார்வையற்றோர் பள்ளியில் படித்தால் மட்டுமே அவங்களுடைய உளவியலான செயல்பாடுகள், அவங்க எப்படி அவங்களுக்கு பாடத்தை கற்பிச்சா அவங்க இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஏன்னா ஒரு பார்வை இருக்கிறவங்களோட நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு விதம் கண்டிப்பாக நமக்கு 100% இழப்பு. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லி தராம தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்னதான் ஒரு படி மார்க் கொஞ்சம் அதிகமாகனாலும் போட்டுருவாங்க, ஆனா அதை ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, அதுவே ஒரு பெரிய நமக்கு மைனஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, இன்னைக்கு நம்மளை பத்தி நான் அவேர்னஸ் நிறைய வளர்ந்துருச்சு, அது கல்லூரி அளவுல அந்த அவேர்னஸ் ஜெயிக்கும். ஆனா பள்ளிக்கூட அளவுல 1 முதல் 12 வரை ஒவ்வொரு பார்வை இழந்த மாணவ பருவத்தில் இருக்க குழந்தைகளும் கண்டிப்பா இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்ற ஒருங்கிணைந்த கல்வியில படிக்கிறது அவ்வளோ நல்லதா, என்னை போ நான் கண்ட அனுபவத்தின் மூலமா சொல்றேன், கண்டிப்பா அது நல்லதே இல்லை. நான் அதான் மொத்தமா சொல்லணும்னா முழுக்க முழுக்க உளவியல் ரீதியான எந்த ஒரு நம்மளுடைய மன இதை ஏத்துக்கிற மாதிரியான அங்கு விதைக்கப்படும் சிந்தனைகளும் ஊக்கப்படுத்தலும் விதைக்கப்படுறதே இல்லை. அதனால நமக்காக சொல்லிக் கொடுக்கிற பயிற்சியை எடுத்துட்டு அந்த பயிற்சியில பாஸ் பண்ணி நம்ம படிப்பை படிச்சுட்டு வர்ற ஆசிரியர்கள் மூலமா நம்ம கல்வியை கத்துக்கிட்டோம்னா தான் முழு தன்னிறைவை நம்ம கண்டிப்பா அடைய முடியும். அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் எதிர்வரும் காலங்களில் ரொம்ப சவாலான காலங்கள்ல போட்டித் தேர்வுகளை மேற்கொள்ளுதல். ஏன்னா இன்னைக்கு போட்டித் தேர்வு இல்லாம பணிகளே இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்துல பார்வையற்றவர் அப்படின்னு எல்லாம் வேலை போட்டதெல்லாம் போய் எல்லாரும் சமம், அனைவரும் சமம் கல்வித்துறை கல்வியில. அதனால இவங்கன்னு இவங்க அவங்கன்னு வேறுபாடுல இன்னைக்கு அரசே இவங்களும் நல்லா சவாலா எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அது உண்மை. ஏன்னா இன்னைக்கு நம்மை போன்ற பார்வையற்றவர்கள் எல்லாம் நல்ல ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் தேர்வுல முதன்மை தேர்வுல எல்லாம் வெற்றி பெறாங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் ஒன், குரூப் போர் அதுல வெற்றி பெறாங்க. வங்கி பணியாளர்கள்லாம் நிறைய பார்வையற்றவர்கள்லாம் இருக்காங்க, வழக்கறிஞரா பார்வையற்றவர்கள் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு முழு காரணம் பார்வை எற்றோருக்கான, பார்வை குறைபாடு உடையோருக்கான பள்ளிக்கூடத்துல 1 முதல் 12 வகுப்பு வரை எந்த பார்வை இழந்த மாணவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு எந்தவித குறைவும் இல்லாமல் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த 12 வருஷத்துல எல்லா தைரியமும் மன தைரியம் முயற்சி, எப்படி முயற்சி எடுக்கணும், எப்படி அவங்க படிச்சா அந்த இதுக்கு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி அதை செயல்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பார்வை திறன்பாடு உடையவருக்கான அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க ஆசிரியர்களால் மட்டும்தான் அதை நிச்சயமா சொல்லி கொடுக்க முடியும். என்னை பொறுத்த அளவுக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாருடைய கருத்துமே என்னன்னா இந்த ஐஇடி அப்படிங்கிற செக்ஷன்ல படிக்கிறத விட்டுட்டு தயவு செய்து குறை பார்வை உடையவர்களாக இருந்தாலும் சரி, முழு பார்வை ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான பள்ளியில படிக்கிறது தான் 100% நல்ல கல்வியில தன்னிறைவை அடைய முடியும். அது நம்மளை பிரிச்சு பாக்குறோம்னு நம்ம நினைச்சுக்கலாம், ஆனா வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை அதுதான். அப்புறம் இன்னும் சொல்லணும்னு சொன்னா நிறைய பேரு இந்த மாதிரி ஐஇடி இதுல படிச்சுட்டு ஃபியூச்சர்ல காலேஜ் போனோம்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேர்வை எதிர்கொள்றதா இருக்கட்டும், நிறைய நம்ம ஏன்னா நம்ம என்னதான் கல்லூரிக்கு போனாலும் நம்ம பிரெயில் எழுத்து முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம நம்மளா எழுதி நம்ம ஒரு விஷயத்த படிச்சு பார்த்துக்க முடியும். நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பென்டிரைவ்ல படிக்கலாம், கணினியில படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம், ஆனா நம்மளுடைய அடித்தளமே பிரெயில் தான். அந்த பிரெயில் முறையை நம்ம விடாம இருந்தோம்னா தான் எப்படி நம்ம என்னதான் மனப்படம் பண்ணாலும் நம்மளே எழுதி பார்த்து நம்ம எழுதுறது சரியா எழுதிட முடியுமா தேர்வுல அப்படின்னு அந்த முடிவை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பிரெயில் ரொம்ப முக்கியமா பயன்படுது. அதனாலதான் நம்ம முழுக்க முழுக்க பிளைண்ட் ஸ்கூல்ல நம்மளுடைய பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கான பள்ளிக்கூடத்தில் படிச்சோம்னு சொன்னா அந்த பிரெயில் முறை மூலமா நம்ம கல்வியை கத்துக்கிட்டோம்னா நமக்கு அது கல்லூரி அளவுல மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும்னு நான் ஆணித்தனமா சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கெல்லாம் வந்து நல்லா ரெண்டு கண்ணிலையுமே பார்வை இருக்கிறவங்களே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் சில பல விஷயங்கள்னால பார்வை இழப்பை எதிர்கொள்ற அந்த ஒரு விஷயம் நடந்துருது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பார்சலி சைட்டடா நம்ம நார்மல் ஸ்கூல்ல படிக்கலாம், ஆமா குறைபாடு உடையவர் வந்து குறைபார்வை இழந்தவர் வந்து படிக்கலாம், ஆனா அந்த பார்வை அப்படியே இருந்தா ஒண்ணும் இல்லை, அது வந்து நம்மளை விட்டு முழுமையா இதாயிடுச்சுன்னு சொன்னாக்க அப்புறம் பின்னால நம்ம போய் எதையும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுங்கிறதுலாம் கஷ்டம். ஏன்னா நம்ம எல்கேஜில யூகேஜில கத்துக்கிற விஷயம்தான் பின்னால அது வந்து அதனுடைய முதிர்ச்சியை கத்துக்கலாம், ஆனா எல்கேஜில யூகேஜில கத்துக்கிற விஷயத்தை போய் முதிர்ச்சி ஆனோன்னு கத்துக்கிறதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்ப போயிட்டு நிறைய பேர் இப்ப எல்லாம் நிறைய அந்த மாதிரி படிச்சுட்டு புல் விஷன் போனா அப்ப பிரெயில் நான் கத்துக்கணும் அப்பதான் வந்து படிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படிலாம் நிறைய பேர் வர்றாங்க பெரிய கிளாஸ்ல. அப்படி வர்றவங்க எல்லாம் நிறைய நான் பார்த்துட்டேன், ஒரு நல்ல மனநிலையிலேயே படிக்கிற சிந்தனையிலேயே இல்லை, அது முழுக்க முழுக்க அந்த மாதிரி படிச்சுட்டு வர்றவங்க இன்னொருத்தரை எதிர்பார்த்து நிறைய வாழ்றதுக்கு முயற்சிக்கிற மாதிரி தெரியுது. அதனால நமக்கு குறைபார்வை இழப்பு வந்துட்டாலே நம்ம படிக்க போற பள்ளி எந்த பள்ளியா இருக்கும்னு தீர்மானிக்கணும்னா நம்மளுடைய அரசால் நடத்தப்படக்கூடிய புதுக்கோட்டை பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான பள்ளியின் படிச்சாதான் எந்தவித பாதிப்பு இல்லாம அவங்களும் கல்வியை தடையின்றி படிக்க ரொம்ப ஏதுவா இருக்கும்னு நான் சொல்ல விரும்புறேன். அப்பா வந்து ஒரு வீட்டுல விவசாயம், எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயி தான், அவ்வளவு படிப்பெல்லாம் இல்லை, படிச்சிருந்தாங்க அப்பா, அப்பா வேலை கிடைக்கல, என்னை பள்ளிக்கூடம்லாம் சேர்த்து நான் 6வது படிக்கும் போது தான் பிஎஸ்என்எல் துறையில ஒர்க் பண்ணாங்க. அப்பா வந்து ஒருத்தவங்க வீட்டுல அவங்க விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன, நான் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுல மாடுகள்லாம் நிறைய இருந்தது, அப்ப எனக்கு லைட்டா விஷயம் தெரியும். ஆனா எங்க ஊர்ல நான் 1ஆம் கிளாஸ் நார்மல் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் படிக்கக்கூடிய சைட்டட் பள்ளிக்கூடத்துல படிச்சேன். ஆனா பால் வாங்க போனப்ப சொன்னாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் தனியா இருக்கு. ஆனா அப்போ தஞ்சாவூர்ல இப்ப இயங்கிட்டு இருக்க பள்ளி திருவாரூர்ல இருந்ததான் சொன்னாங்க. ஆனா அவங்க புதுக்கோட்டை சொந்த ஊருங்கிறதுனால இந்த மாதிரி புதுக்கோட்டையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, நான் அங்க சொல்லி சேர்த்து விடுறேன், நீ இப்படியே வச்சு கெடுத்துறாத, இப்படியே வச்சு கெடுத்துறாத அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே பயங்கர இது. அன்னைக்கு அழ ஆரம்பிச்ச நான் தான். புதுக்கோட்டையில 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு லீவுக்கும் போகும்போது சந்தோஷமா போவேன். லீவ் முடிஞ்சு வரும்போது அழுமூஞ்சி வாடா அப்படின்னு தான் இங்க இருக்க ஆசிரியர்கள் நினைக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு வழி காமிச்சாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு அந்த வழி காமிச்சவர் இங்கதான் ஒரு பெரிய பஸ் கம்பெனியில மேனேஜரா இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. இங்கதான் புதுக்கோட்டையில மச்சுவாடி அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க இன்னைக்கு வீடெல்லாம் கட்டி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க காமிச்சதனுடைய விளைவுதான் இந்த பள்ளிக்கூடத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய படிப்பு 2வது 3வது படிக்கும் போதே டீச்சர்ஸ்லாம் அப்பாட்ட சொல்லுவாங்க, நல்லா மனப்படம் பண்றான், நல்லா அழகா ஒப்பிக்கிறான், இந்த எழுத்தை வந்து சீக்கிரமா கத்துக்கிட்டான். ஏன்னா நான் வந்தோன்னு முதல்ல கோலி கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கோலி குண்டை வச்சு அந்த கட்டையில அது போட சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆணி கட்டை போட்டேன். அப்புறம் சொல்லி கொடுத்தோடனே கூட்டல் கழித்தல்லாம். அப்போ நாகலட்சுமின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஆசிரியர். அவங்க அப்ப இருந்த ஆசிரியர்கள் யார் யாருன்னா, நாகலட்சுமின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, சரோஜினின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஆறுமுகம்னு ஒரு சார் அவங்க எச்எம்மா இருந்தாங்க. அந்த மாதிரி அப்போ அவங்கெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஆனா 2-ம் 4வது ஒரு கிளாஸ்ல வச்சுக்குவாங்க, 5வது மட்டும் தலைமை ஆசிரியர் எடுப்பாரு, 1வதும் 3வதும் அந்த நாகலட்சுமி டீச்சர் பார்த்தாங்க. நான் அவங்கள்ட்ட தான் 3வது படிக்கும் போது பிரெயில் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே 5வது படிக்கிற வரைக்கும் நல்லா இங்கேயே நல்லா அந்த பிரெயில் எல்லாம் நல்லா தடையில்லாம படிக்க ஆரம்பிச்சேன். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த கூட சொல்ல மறந்துட்டேன். நாங்க 5வது படிக்கும் போது 2 பெட்டி பெரிய பெரிய பெட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க 5வதுல. அது எங்க 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, நாங்க 2 பேரும் தான் 5வது, எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான்னு தெரியாம இது நம்மளே போக போறோம். இந்த பெட்டி யாருக்கு கிடைக்கும் போது நாங்க சேர தூக்கி போட அளவு உட்காந்து அதை நெளிச்சிடும் பெட்டி, அது லேசா கொஞ்சம் தகர பெட்டி. அப்புறம் அந்த நெளிவெல்லாம் எடுத்து, டேய் நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போறீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வைக்க தான் வச்சிருக்கோண்டா, அதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன் அதை நான் இப்ப சொன்னா. இன்னைக்கு நான் இப்ப இந்த பள்ளிக்கூடத்தை வந்து இன்னைக்கு நான் பார்க்க வந்தப்போ, நான் படிக்கும் போது எப்படி எல்லாம் இந்த டொனேஷன் ட்ரெஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ பேரண்ட் கிட்ட கொடுத்து விடுவாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கிற ஆயாக்கா கொடுத்து விட்டதை பார்த்தேன். அவங்கள்ட்டே சொன்னேன், உண்மையாலுமே புதுக்கோட்டை பள்ளி அந்த பாரம்பரியம் இன்னும் மாறாம இருக்கிறாங்க. நிறைய அது வந்து கண்டிப்பா அரசு பள்ளிக்கூடத்துல ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிற பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் அப்படி நடக்கும். அது எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை பள்ளிக்கூடத்துல நான் படிக்கும் போது என்ன நிகழ்ந்ததோ அதே நிகழ்வு இன்றும் நிகழுது. அப்போ கண்டிப்பா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னை மாதிரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னை மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க, அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல எப்படி கண்ட்ரோலா பண்ணி அரவணைச்சு நல்லதை விதைக்கிறாங்களோ அதனுடைய எல்லாமே என்னை போன் என்னையுமா எனக்கு கிடைச்ச மாதிரி இங்க படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்குங்கிறதுல எனக்கு இன்றும் ஐயம் இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அப்போ சுப்பையான்னு ஒரு அண்ணா இருந்தாங்க சமையல்காரவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடுவோம் நல்லா நிறைய காயெல்லாம் பப்ளிக்கான்னு தூக்கி கீழே போடுவேன். இந்த நூக்கல் முள்ளங்கி அது மாதிரி சில காய் பீட்ரூட்லாம் தூக்கி கீழே போடுவேன். எங்கே எப்போ கீழே போடுறமோ கரெக்டாக பார்த்து வந்து குறிப்பாக வந்து கரண்டியில் அடிச்சுவாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா வரைக்கும் கூட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி ஹெச்எம்கிட்ட வந்து அப்பா அம்மாலாம் சொல்லி அப்புறம் சமையல்கார கூப்பிட்டுலாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முறை அடித்து கையெல்லாம் வீங்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு நான் எங்கள் வீட்லேயும் சரி, நான் பணியாற்றக்கூடிய பள்ளிக்கூடத்துலையும் சரி, மத்தியான சாப்பாடுனா கருவேப்பிள்ளை முதற்கொண்டும் வேஸ்ட் பண்ணாங்க சாப்பிடுறேன். எந்த காயும் இன்னைக்கு நான் ஒதுக்குனதே இல்லை. ஆனா அதுக்கு அடிப்படை புதுக்கோட்டை பள்ளி தான். இன்னைக்கு எல்லா காயும் பீட்ரூட்டா இருக்கட்டும் கேரட்டா இருக்கட்டும் எதெல்லாம் அந்த குழந்தை பருவத்துல பிடிக்காதுன்னு ஒதுக்குறோமோ அதையெல்லாம் இன்னைக்கு பெருசானோன்னு நான் சாப்பிட்டு நல்லா எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா அது அந்த சுப்பையா அண்ணாவால. அது அன்னைக்கு அவர் அடிச்சது என்னவோ கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழையான்னு எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாரு, எந்த காயினாலும் நம்ம கொடுத்தா கூட என் கூட ஒர்க் பண்றவங்களாம் எனக்கு இந்த காய் பிடிக்காது எங்க வீட்டுல கொடுத்துட்டாங்க நான் வாங்கி சாப்பிடு. ஆனா அதுக்கு முதல் காரணமே என்னுடைய புதுக்கோட்டை பள்ளி தான். அது கூட என்னால ஏன் மறக்க முடியலன்னா, ஏன்னா காய்கறிகள் தான் ஒரு நல்ல உணவே. அந்த உணவை வந்து அப்ப நான் அதை கழிச்சேன். ஆனா அவரு கண்டிச்ச அந்த கண்டிப்பு தான் இன்னைக்கு நான் எல்லா காயும் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா. சாப்பாட்டுல கூட ஊக்கப்படுத்தின ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னா அது வந்து புதுக்கோட்டைங்கிறதுல மறுக்க முடியாத ஒண்ணு.
இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 32 கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் வழிகாட்டும் வெளிச்சம் வேறொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வடிவேலன், புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்.
நேர்களே, இதுவரை திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் திரு பா தமிழ்வாணன் அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 32 அனுபவ பகிர்வு பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.